குருவருளுமே தமதாகக் கொண்டு ஞானச்சங்கோல் ஒத்தி வருகின்ற திருக்கைரா விளம்பரை திருவாவடுதி ஆதீனத்து சீர்வள சீர் குருமகாசன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த தசகாரிய சிந்தனையை தொடர்ந்து செய்யலாம் என்பதற்கு திருவருள் கூட்டி வைத்துள்ளது. தசகாரியங்கள் என்பவை ஆன்மா பெற்ற நிலையிலிருந்து விடுபட்டு, அதாவது மலச்சார்பிலிருந்து விடுபட்டு சிவச்சார்பாகிய முத்தி நிலையை எய்தும் பொழுது அந்த ஆன்மா முன்னேறி செல்கின்ற 10 படிநிலைகளாகும். சைவ சித்தாந்தத்திலே அடிப்படையான கருத்து ஆன்மா அறிவிக்க அறிவது. ஆன்மா அறிவிக்க அறிவது அது மட்டுமன்று படிமுறையில் அறிவிக்க அறிவது. படிமுறையில் அறிவிக்க அறிவது படிப்படியாகத்தான் அந்த ஆன்மாவினுடைய அறிவு வளர்ச்சி பெறும். ஆகையினாலே ஞான நிலையில் கூட பாசத்தை நீக்கி பதியை சாரும் பொழுது படிமுறைகள் ஆன்மாவால் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த படிநிலைகளை 10 சொல்வர், 5 சொல்வர். 10 விரித்து சொல்கின்றார்கள், அந்த 10 5 தொகுத்து சொல்கின்றார்கள். 10 சொல்லும் பொழுது அவை தசகாரியம் என்று வழங்கப்பெறும். 5 தொகுத்து சொல்லும் பொழுது அவை நின்மல அவத்தைகள் என்று கூறப்படும். தசகாரியத்தை மிக விரிவாக சொல்லக்கூடிய அருள் திரு அம்பலவான தேசிகருடைய தசகாரியமாகிய இந்த சாத்திரம் அந்த தசகாரியத்திற்கு இணையாக உள்ள நின்மல அவத்தைகளையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இந்த தசகாரிய அனுபவத்திலே பாசஞானமும் பசுஞானமும் நீங்கப்பெறுகின்றன, பதிஞானம் கைகூடப்பெறுகின்றது. இன்னொரு வகையிலே சொல்லலாம் என்றால் இந்த தசகாரிய அனுபவத்திலே ஆன்மாவுக்கு பொது இயல்பு நீங்கி சிறப்பு இயல்பு கைகூடுகின்றது. ஆன்மாவுக்கு பொது இயல்பு நீங்கி, பொது இயல்பு என்றால் அந்நியமான பொருளை சார்ந்திருப்பதனாலே ஏற்படுகின்ற இயல்பு பொது இயல்பு. ஆன்மாவுக்கு அந்நியமான பொருள் எது? ஆணவ மலம், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்கள் இவை அந்நியமானவை. இவற்றை சார்ந்து ஆன்மா இருக்கும் பொழுது வினைகளை செய்து பிறவிகளிலே உழன்று வருகின்றது. இது ஆன்மாவுக்கு பொது இயல்பு. உடலே தான் என்று வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கை ஆன்மாவுக்கு பொது இயல்பு. தசகாரி அனுபவத்திலே இந்த பொது இயல்பு நீங்கப்பெற்று அந்நியம் இல்லாமல் ஒன்றாக கலந்திருக்கின்ற சிவத்தோடு ஆன்மா சார்கின்றது. அது ஆன்மாவுக்கு உண்மை இயல்பு. ஆகையினாலே தசகாரி அனுபவத்திலே பாசஞானமும் பசுஞானமும் நீக்கப்படுகின்றன, பதிஞானம் ஆன்மாவுக்கு அருளப்படுகின்றது. மேலும் அதன் மூலம் ஆன்மாவின் பொது இயல்பு நீங்கி ஆன்மா உண்மை இயல்பை அடைகின்றது. ஆகவே தசகாரியத்திற்கு உபகாரமாக பாசஞான பசுஞான பதிஞானங்களை எல்லாம் ஆசிரியர் அருமையாக வரையறுத்து அருளிவிட்டு பொது இயல்பு என்றால் என்ன, சிறப்பு இயல்பு என்றால் என்ன என்பதையும் கூறிவிட்டு அதன் பிறகு தசகாரியங்களை வரையறுத்து விரிவாக விளக்குகின்றார். ஆன்மா 36 தத்துவங்கள் ஆன்மாவிற்கு எம்பெருமானால் வழங்கப்படுகின்றன. இவற்றிலே 24 தத்துவங்களைத்தான் ஆன்மா இயக்குகின்றது. மற்ற தத்துவங்கள் ஆன்மாவை இயக்குபவை. எந்த தத்துவங்கள்? வித்யா தத்துவங்களும் சுத்த தத்துவங்களும் ஆன்மாவை இயக்குபவை. சுத்த தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் என்றும் அழைக்கப்படும். சிவ தத்துவங்கள் வித்யா தத்துவங்களை இயக்கி வித்யா தத்துவங்கள் ஆன்மாவுடைய அந்த ஆணவமல மறைப்பை சிறிதே ஒதுக்கி ஆன்மாவுடைய அறிவு, இச்சை, செயல் இவற்றை வித்யா தத்துவங்கள் விளக்கும். அதற்கப்புறம் தான் அந்த ஆன்மா ஆன்ம தத்துவங்கள் 24 துணை கொள்ளும். அந்த கரணங்கள் 4, அப்புறம் 4, 5, 20 ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, பூதங்கள் 5. ஆகவே இந்த தத்துவங்களை துணை கொண்டு ஆன்மா உலக விடயங்களை, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம் என்ற விடயங்களை அறிந்து வருகின்றது. ஆனால் சரியாதி சிவபுண்ணியங்களை முடித்த பிறகு அந்த ஆன்மா இருவினை ஒப்பு வாய்க்கப்படுகின்றது. இருவினை ஒப்பு ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. இருவினை ஒப்பு மலபரிபாகம், சத்தினிபாதம் என்ற நிலைகள் எல்லாம் சரியாதி சிவபுண்ணியங்களை ஆன்மா நிறைவேற்றிய பின்பு அந்த ஆன்மாவிற்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம், சத்தினிபாதம் என்ற அருள் அனுபவங்கள் கைகூடி அதன் பயனாய் சிவபெருமான் அந்த ஆன்மாவிற்கு முத்தி அருள்வதற்காக வேண்டி குருவாக எழுந்தருள்கின்றார். குருவாக எழுந்தருளி அந்த ஆன்மாவிற்கு ஞானதீக்கை செய்து வீடு பேர் அருள்கின்றார். அந்த வீடு பேர் அருளும் நிலையில்தான் இந்த தசகாரியமாகிய படிமுறைகள் நிகழ்கின்றன. இந்த 10 படிநிலைகளிலே ஆன்மா உயர்ந்து உயர்ந்து 10வதாக உள்ள சிவபோகம், அதுதான் முடிந்த முத்தி, முடிவான வீடு பேர் அதுதான் சிவபோகம். சிவத்தை ஆன்மா அனுபவிக்கின்றது. சிவபோகம் ஆன்மாவுக்கு கிடைக்கின்றது என்றால் சிவத்தை ஆன்மா அனுபவிக்கின்றது, அதான் முத்தி நிலை. அதுல பிறழ்ச்சியே இல்லாத முத்தி நிலை அதுதான். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே சொன்னார்கள். மீண்டும் இங்க வந்து பிறவி எடுக்காமல் பிறப்பு இறப்புகள் தான் விடுபட்டு நிலைத்த பேரின்பத்திலே இருப்பது அந்த சிவபோகம். 10வது காரியம் தான். மற்ற 9 காரியங்களும் அந்த 10வது காரியத்தை அடைவதற்கு படிநிலைகள், படிப்படியாக ஏறி போகுது. 9 படிகள் ஏறி 10வதாக முடிந்த வீடு வேறே ஆன்மா அடைகின்றது. ஆகவே படிமுறையில் தான் ஆன்மா அறியும் என்ற கருத்து முத்தி நிலையில் கூட அங்கே தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது என்று அருமையாக சொல்லியுள்ளார். ஆகையினாலே இங்கே இன்றியமையாத அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி ஒரு என்னென்ன சந்தேகம் எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அதாவது தசகாரி அனுபவத்திலே பாசஞானம் நீங்க பெறுகின்றது, பசுஞானம் நீங்க பெறுகின்றது, பதிஞானம் ஆன்மாவால் எய்த பெறுகின்றது. பதிஞானம் தான் கொள்ள வேண்டியது, பாசஞானமும் பசுஞானமும் தள்ள வேண்டியவை. அப்ப அவையெல்லாம் என்ன என்று நமக்கு ஐயம் வரும். மெய்கண்ட சாஸ்திரங்களிலே நேரடியான வரையறை கிடையாது. ஆகவே அவற்றையெல்லாம் வரையறுத்து ஒவ்வொரு பாடலாக, பாசஞானத்துக்கு ஒரு பாடல், பசுஞானத்துக்கு ஒரு பாடல், பதிஞானத்துக்கு ஒரு பாடல், இருநிவப்பு மலபரி பாகம் சத்திரிபாதி சொல்வதற்கு ஒரு பாடல் என்று அருமையாக சிறப்பாக வைத்துள்ளார்கள். அந்த இடத்திலே தத்துவங்களை ஆன்மா துணை கொண்டால்தான் ஆன்மாவுக்கு இந்த சிற்றறிவாவது விளங்கும். தத்துவங்களின் சார்பை ஆன்மா விட்டுவிட்டால் அந்த ஆன்மாவுக்கு அறிவு விளங்குவது எப்படி என்று ஐயப்பாடு ஏற்படும். அதற்கெல்லாம் விளக்கம் சொல்லிவிட்டு தான் அவர்கள் தொடங்குகின்றார்கள் தசகாரியங்களை பற்றிய வரையறையே. அவற்றையெல்லாம் நாம் பார்த்துவிட்டோம். இருந்தாலும் சுருங்க நாம் மீள நினைவு கூறுவோம். சிறிதே நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு நன்மை பயக்கும். என்னவென்றால், விளக்கு ஒளி தேவைதான். எவ்வளவு காலம் தேவை? இருட்டில் அவன் ஒருவன் இருக்கும் வரை விளக்கு ஒளி தேவைதான். கதிரவன் உதயமாகிவிட்டால் விளக்கு தேவையில்லை. அதுபோலத்தான் குருவருள் கிடைக்கும் வரை, குருவருள் தான் திருவருள், அது ரெண்டுக்கும் நம்ம வேற்றுமையே பெறக்கூடாது. குருவாக வருவது சிவமே. குருவருள் கிடைக்கும் வரை தத்துவங்கள் தேவைதான். குருவருள் கிடைத்த பிறகு, அந்த குருவருளாகிய கதிரவன் உதயமான பிறகு, தத்துவங்களாகிய கைவிளக்கு தேவையின்றி போகின்றது. ஆகையினாலே இந்த தத்துவங்கள் எல்லாம் குருடனுக்கு ஊன்றுகோல் போலவும் இருட்டிலே அகப்பட்டு கிடப்பவனுக்கு கைவிளக்கு போலவும் பயன்படுபவைதான் என்று ஆசிரியர் அருமையாக கூறுகின்றார். ஆகையினாலே அந்த கதிரவன் உதயமான பிறகு அந்த விளக்கையும் அந்த கண்ணானது வேறு பொருள் போல காணும். நம்ம ஒளி தரும் பொருளாக காணாது. விளக்கினுடைய துணை கொண்டு வேற பொருள்கள் அறிஞ்சு வந்தான் இருட்டில் இருக்கவன் இருந்த வரைக்கும். கதிரவன் உதயமான பிறகு அவனுக்கு விளக்கும் எது மாதிரி ஆயிட்டது? வேறு பொருள்கள் மாதிரி வேறாக அறியப்படுகின்றது. அது அப்புறம் துணையாக பயன்படவில்லை. அதே மாதிரிதான் தத்துவங்களும் குருவருள் கிடைத்த பிறகு அந்த குருவருளின் துணை கொண்டு தத்துவங்களை காண்கின்றான். இது எது போன எது மாதிரினா, கதிரவன் ஒளியின் துணை கொண்டு விளக்கொளியை காண்பது போல. அப்ப விளக்கு எப்படி அறியப்படுகின்றது? துணை செய்யும் பொருளாக அறியப்படுவதில்லை. மற்ற பொருள்கள் மாதிரிதான் மேசை நாற்காலி இதெல்லாம் அறிகிறான் இல்லையா, அந்த மாதிரிதான் விளக்கையும் அறிகின்றான். அந்த விளக்கு ஒளி தரும் பொருளாக அங்கு அறியப்படவில்லை. ஏன்னா அதை விட பேரொளி கதிரவன் ஒளி கிட்டியாச்சு. இது ஏதோ ஒளி உடைய ஒரு சாதாரண பொருள், அற்பமான பொருள் என்று அறியப்படுகின்றது. ஏன்னா பெரிய துணையாகிய கதிரவன் ஒளி கிட்டிவிட்டது. அது மாதிரி அருந்துணை பெருந்துணையாகிய அந்த குருவருள், அந்த திருவருள் ஆன்மாவுக்கு கிடைத்தவுடனே சூரிய ஒளி கிடைச்ச பிறகு ஏன் விளக்கின் துணை கொண்டு பார்க்க போகிறான்? அதே மாதிரி திருவருள் கிட்டிய பிறகு தத்துவங்களின் துணை கொண்டு அவன் அறிவதில்லை. அந்த சூரிய ஒளியின் துணை கொண்டு விளக்கையே வேறு பொருளாக அறிந்து விளக்கியது போல, இந்த திருவருளின் துணை கொண்டு தத்துவங்களை தன்னின் வேறு பொருளாக கண்டு அந்த தத்துவங்கள் சத்துவ சார்பை இந்த ஆன்மா விட்டு விடுகின்றது. அதனால் அந்த ஆன்மாவுக்கு நன்மைதான், ஆன்மா சுத்தம் அடைகிறது. எனவே தத்துவ சுத்தி என்றார். தத்துவங்களால் நிகழும் அறிவுதான் பாசஞானம். கண்ணால் கண்டு அறிவது, காதால் கேட்டறிவது, இவற்றையெல்லாம் அந்த கரணங்களின் மூலம் நிச்சயப்படுத்தி அறிவது, இந்த அறிவு இருக்கின்றதே நம்முடைய உலகில் அறிவு, நாம் அறிந்து வருகின்ற இந்த அறிவு தத்துவங்களால் விளங்கும் அறிவு, இதுதான் பாசஞானம். இங்கு பாசம் என்பது தத்துவ கருவிகளை குறித்தது. இந்த பாச ஞானமானது தத்துவ சுத்தி என்ற தசகாரியத்திலே இந்த பாச ஞானமானது நீங்கப்பெறுகின்றது. அதையெல்லாம் ஆசிரியர் அருமையாக வரையறுத்து சொன்னார். தத்துவ ரூபத்திலே தத்துவங்களை அறிகின்றான், அவற்றின் தொழிற்பாட்டினை அறிகின்றான். சாத்திரங்களில் படிச்சிருக்கான், இந்த தத்துவம் இப்படி தொழிற்படும், அந்த தத்துவம் அப்படி தொழிற்படும். ஆனா அனுபவத்தில் கண்டு அறிவது ஞான நெறிக்கு வந்த பிறகுதான். சரியக்கிரிய யோகம் தாண்டி ஞான நெறிக்கு வந்து குருவாக சிவமே வந்து அந்த குருவருளை பெற்ற பிறகு அந்த கதிரவன் விடிந்து விட்டது போல, அப்ப கதிரவனின் துணை கொண்டு கைவிளக்கை கண்ட மாதிரி அந்த திருவருளின் துணை கொண்டு ஒவ்வொரு தத்துவத்தையாக காண்கின்றான். கண்டு ஒவ்வொன்றின் தொழிற்பாட்டையும் அறிகின்றான். இது தத்துவ ரூபம், அவை தொழிற்பட்டாலும் சடமே என்று தெளிகின்றான். இது தத்துவ தரிசனம். இனி இவை நமக்கு தேவையில்லை. திருவருள் நமக்கு சிவத்தை காட்டும், இந்த தத்துவங்கள் உலகத்தை தான் காட்டும். உலக பிறவி நமக்கு தேவையில்லை, எனவே உலக பிறவியை தரக்கூடிய இந்த தத்துவ சார்பு நமக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த தத்துவங்களிலே பற்றை விடுகின்றான். அந்த ஆன்மா பற்றை விட்டு விடுகின்றான். அந்த ஆன்மா அந்த நிலைதான் தத்துவ சுத்தி. பாச ஞானம் நீங்க பெறுகின்றது. பாச ஞானம் நீங்கிய நிலையில் தான் பசு ஞானம் முளைக்கிறது. திடீர்னு வந்தது என்ன அப்படின்னா, அந்த தத்துவங்களை நீங்கி அதன் அருளை சார்கின்றான். அருளாலே அவனுடைய வியாபகம் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், இருள் நீங்கிய பிறகு எங்கும் ஆகாயமெங்கும் சூரிய ஒளி நிறைந்து விட்டமையினாலே ஆகாயத்தினுடைய வியாபகம் வெளிப்படுவது போல. ஆனால் ஆகாயத்தின் சாமர்த்தியத்தாலா ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டது? சூரிய ஒளி நிறைந்திருப்பதால் அல்லவா ஆகாயம் நமக்கு தோன்றுகிறது? இருளே நிறைந்திருந்தால் ஆகாயம் எப்படி நமக்கு தோன்றும்? ஒன்றுமே புலப்படாது அல்லவா. அதுபோலவே ஆன்ம வியாபகம் வெளிப்படுவதற்கு காரணம் திருவருட்சார்புதான். ஆனால் அந்த ஆன்மா ஒரு கணம் அதனை மறந்து தன்னை வியாபக பொருளாக மதித்து நிற்கின்றது. தன்னையே அது பிரம்மத்திற்கு சமமாகவோ அல்லது தானே பிரம்மம் என்றோ நிற்கின்றது. அந்த ஏகான்மவாத ஞானம் அல்லது அந்த சிவசமவாத ஞானம், அதுவே பசு ஞானம், தன்னை மதித்து நிற்கும் ஞானம். இதுதான் இப்பதான் நின்மல அஞ்சவத்தை தொடங்குகின்றது. இது நின்மல நனவு. அவ்வளவு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். எந்த நூலிலும் பார்க்க முடியாது. நின்மல நனவு அதுதான். தசகாரியத்திலே நான்காவது படிநிலை ஆன்ம ரூபம். முதல் மூன்று நமக்கு தெரியும், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இது முடிந்து தத்துவங்களிலிருந்து ஆன்மா நீங்கிய பிறகு பாச ஞானம் நீங்கிவிட்டது. அதுக்கப்புறம் பசு ஞானம் வருது பாருங்க, அதுதான் ஆன்ம ரூபம் என்ற தசகாரியம். ஆன்ம ரூபம் இது நான்காவது காரியம். இது அந்த ஆன்ம ரூபம் தான் நின்மல நனவு, தன்னை மதித்து நிற்கும் நிலை. அப்போது குருதான் அங்க காப்பாற்றுகின்றார். அந்த பசுஞானத்தில் சிக்கிக்கொண்டு மீளவும் பிறவியிலே விழையிருந்து அந்த ஆன்மாவை குருதான் அங்கு தன்னுடைய உபதேசத்தால் நன்கு பரிவாகப்படுத்துகின்றார். இப்போது நீ வியாபக பொருளாக இருக்கின்றாய், உண்மைதான். இந்த வியாபகம் உனக்கு எப்படி கிடைத்தது? திருவிழா அளவா கிடைத்தது? அவன் ஐந்தொழில் செய்து அந்த ஐந்தொழிலில் நீ பட்டு எத்தனை பிறவிகள் சொற்க நரகங்கள் என்று எங்கெல்லாம் உழன்றாய், அப்போதெல்லாம் உன்னை ஆன்மா என்று நீ எண்ணி பார்த்தாயா? இப்போது இந்த பெருவாழ்வு வந்தவுடன் செய் நன்றியை மறந்து விடுவதா என்று குருவானவர் உபதேசிக்கும் பொழுது அந்த உபதேசத்தை நன்கு உள்ளத்திலே கொண்ட அந்த ஆன்மாவானது தன்னால் என்ன உள்ளது? எல்லாம் திருவருளால் தான். தன் அறிவு விளங்குவது திருவருளால் தான். அன்று முதல் இன்று வரை அண்ணல் அறிவித்ததால் தான் அடியன் அறிந்து வந்தேன். இன்றும் அண்ணலின் அருளால் தான் அடியன் அறிந்து வருகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய அறிவித்த செயல்கள் சுதந்திரமானவை அல்ல, சிவபெருமான் வழி, சிவபெருமான் திருவருளாலே வெளிப்படுபவைதான் என்று அடங்குகின்றதே ஆன்மா. அதுதான் ஆன்ம தரிசனம். தத்துவங்கள் எல்லாம் தாமாக தொழிற்படுவன அல்ல, அவை திருவருளால் தான் தொழிற்படுகின்றன என்று உணர்தல் தத்துவ தரிசனம் என்று பார்த்தோம். அதுபோல ஆன்ம அறிவும் தானாகவே விளங்கக்கூடியது அல்ல, அது திருவருளாலே விளங்குவது என்று அடக்கம். உண்மையான தன்னடக்கம் இதுதான். தன்னடக்கம்னா தன்னால் எச்செயலும் நிகழவில்லை, எந்த அறிவும் நிகழவில்லை, எல்லாம் திருவருளால் தான் நிகழ்கின்றன என்ற நிலை. இப்பதான் ஆன்மா வந்து தன்னை பற்றி தெளிவாக விளங்கிக் கொள்கின்றது. தன்னுடைய தகுதி என்ன? அவன் அறிவிக்காவிட்டால் தனக்கு எந்த அறிவும் இல்லை, இதுதான் என்னுடைய தகுதி. இப்போது அறிவு விளங்குகின்றது என்றால் அவன் அருளால் விளங்குகின்றது என்று அந்த தன்னுடைய தகுதியை உள்ளவாறு உணர்வது, அதுதான் ஆன்ம தரிசனம். தரிசனம்னாலே காட்சி தானே. அந்த ஆன்மா தன்னை இப்படி ஒழுங்காக காண்கின்றது. இன்னும் நன்றாக அது காண வேண்டும். அதுல வந்து ஆன்ம சுத்தி வருகின்றது அடுத்தால. அப்பதான் நல்ல தெளிவாக காணும். என்னவென்றால் இப்ப வந்து அந்த அறிந்து கொள்கின்றது, தன்னுடைய செயலால் ஒன்றுமில்லை, எல்லாம் வந்து திருவருள் செயலால் தான் நடக்கின்றது அறிந்து கொள்கின்றது. ஆனா அறிந்தபடி நிற்க வேண்டும் அல்லவா, அறிந்தபடி கடைபிடித்து நிற்க வேண்டும். அப்படி கடைபிடித்து நின்றுதுன்னா அதுதான் ஆன்ம சுத்தி. அதான் ஆன்ம தரிசனத்துக்கும் ஆன்ம சுத்திக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான். ஆன்ம ரூபம் எல்லாம் தன் தான் தான் பெருசு நினைக்கிறது. தத்துவங்களிலிருந்து நீங்கி விட்டோம், ஆனாலும் இப்போது நமக்கு அறிவு விளங்குகிறது, பேரறிவு விளங்குகிறது, எனவே நாம் பிரம்மத்துக்கு சமம். அப்படி அந்த செருக்குல நிற்பது ஆன்ம ரூபம். அது பசு ஞானம் நின்மல நனவு இருக்கட்டும். ஆன்ம ரூபம் தன்னை மதிச்சு நிற்கிறது. ஆன்ம தரிசனம் தெரிஞ்சுக்கிட்டது, தன்னால எதுவும் இல்லை, எல்லாம் திருவருளாலதான். இன்று இந்த பெருவாழ்வு தத்துவம் நீங்கி அப்படியே அழுக்கில கிடந்த ஆடை, அந்த அழுக்கில இருந்து அந்த அழுக்கு பூரா அகன்ற உடனே அந்த ஆடையினுடைய சுத்தம் விளங்குகின்றதுலவா? அது மாதிரி நான் மாசு நீங்கி விட்டேன், என்னுடைய வியாபகத்தை பெற்றுவிட்டேன் என்றால் அது சிவபெருமானின் கருணையினால்தான். நானாக அந்த மனத்திலிருந்து விடுபட முடியுமா? முடியாது. சிவபெருமானின் கருணையினால்தான் எத்தனை பிறவி நமக்கு கொடுத்து எவ்வளவு பொறுமையா நம்ம வந்து நம்ம ஒத்துழைக்காமல் மீள மீள வினைகளை செய்தோம், பற்றுகளை வைத்துக் கொண்டே இருந்தோம் இல்லையா? அதற்கெல்லாம் வினைப்படனை ஊட்டி 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 நம்மளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி எவ்வளவு ஒரு நீண்ட பிறவி பயணத்திலே நம்மை செலுத்தி புள்ளாகி கூடாகி சொல்றார்கள், அடுக்குகிறார்கள். அப்படியெல்லாம் கொண்டு வந்து இன்று நம்மளை இந்த கரை சேர்க்க போகின்றான். கரை சேர்க்க போகும்போது எல்லாம் என்னால வந்ததுன்னு சொன்னான், அது எப்படி? அது நன்றி கொன்ற செயல் அல்லவா? ஆகவே அதெல்லாம் உணர்கின்றது இந்த ஆன்மா, எல்லாம் திருவருளின் செயல்தான் என்று அடங்குகின்றது. அந்த அறிவு ஆன்மாவுக்கு எழுகின்றது. அந்த உணர்ச்சி திருவருள் தான், திருவருளுக்குத்தான் எல்லா தலைமையும் என்ற உணர்ச்சி ஆன்மாவிடம் எழுகின்றது. அது ஆன்ம தரிசனம். அப்படி உணர்ந்தபடி அது கடைபிடித்து நிற்க வேண்டும். அதுக்கப்புறம் அது தன் செயல் நினைக்கவே கூடாது, எல்லாம் அவன் செயலேன்னு கடைபிடித்து நிற்க வேண்டும். எந்த செயலை செய்தும் செய்யும் போதும் எல்லாம் அவன் செயல் என்று அதை கடைபிடித்து நின்றுவிட்டால் ஆன்ம சுத்தி, அவ்வளவுதான். திருவருளின் தலைமையினை உணர்தல் ஆன்ம தரிசனம் இல்லையா? திருவருளின் தலைமையினை உணரும் போது தன்னுடைய தாழ்வை உணரும். திருவருளை விட நான் தாழ்ந்த பொருள், அவன் அறிவிக்காட்டா நாளைக்கு எனக்கு அறிவு விளங்காது அப்படின்னு தன்னுடைய தாழ்வை, தாழ்வுனா இல்லாத தாழ்வு இல்ல, திருவருளை பொறுத்தவரை உண்மையிலே ஆன்மா தாழ்ந்த பொருள் தான். ஆன்மா தன்னை பற்றிய உண்மையை தான் உணருது. அவர் அறிவித்தா தூளர் போதும் சொல்ற மாதிரி, அண்ணல் அறிவித்தால் என்று நான் அறிய மாட்டேன் என்று தன்னுடைய உண்மையை, உண்மையான தன்னுடைய தகுதியை அது அறிந்து கொள்கிறதே, அதுதான் ஆன்ம தரிசனம். தன்னுடைய உண்மையை அது உணர்வது ஆன்ம தரிசனம். உணர்ந்த வழி நின்றால், கடைபிடித்து நின்றால் அது ஆன்ம சுத்தி. எல்லாம் அவன் செயலே என்று தன் செயலற்று நின்றால் ஆன்ம சுத்தி. இவ்வாறு ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று மூன்றையும் வரையறுத்தார்கள். பார்த்தோம் அதுல ஆன்ம ரூபம்தான் நின்மல நனவு, அடுத்தால வர்ற ஆன்ம தரிசனம் நின்மல கனவு சொப்பனம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்ம சுத்தி அது நின்மல துரியம், நின்மல உறக்கம், நின்மல துரியம் அதான் நின்மல உறக்கம் சொல்வார்கள், சுளுத்தி சொல்வார்கள். சொப்பனத்துக்கு அப்புறம் சுளுத்தி, நின்மல சுளுத்தி. ஆனா நின்மல சுளுத்தி இருக்கின்றதே அதே நாம் சொல்லக்கூடாது. நின்மல துரியம் பேருறக்கம், தமிழ்ல சொல்லும்போது நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் அதான் நான்காவது அவத்தை. நின்மல பேருறக்கம் இருக்கின்றதே அதுதான் ஆன்ம சுத்தி. ஆன்ம ரூபம் என்பது நின்மல நனவு, ஆன்ம தரிசனம் என்பது நின்மல கனவு, ஆன்ம சுத்தி என்பது நின்மல உறக்கம் அன்று நின்மல பேருறக்கம். ஏன் அப்போ கனவுக்கும் கனவுக்கு அடுத்தால உறக்கம் வரணும், அந்த உறக்கம் என்னாச்சு, நின்மல உறக்கம் என்னாச்சு அப்படின்னா, நின்மல உறக்கத்திற்கு இணையான தசகாரியம் எதுவும் கிடையாது. நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் தான் சிவஞான போத சிந்தனையிலே சொல்லியிருக்கின்றார்கள், அந்த இடத்துல தசகாரி அனுபவம் இல்லை. அதுல என்ன ஆன்மாவுக்கு ஒரு இச்சை, ஐந்தொழிலை தான் செய்யணும்னு ஒரு இச்சை வருது. ஏன்னா அருள்ல நல்லா கலந்த பிறகு இந்த அருளை வைத்துதானே அவன் ஐந்தொழி செய்கிறான், நாமும் செய்வோமே அப்படின்னு ஒரு இச்சை வருது. அந்த நிலைதான் நின்மல உறக்கம், அத நின்மல சுளுத்தின்னு சொல்வார்கள். அந்த இசையை உடனே குரு உபதேசத்தினால போக்கிடுற, இந்த இடத்துல குரு தான் காப்பாத்துற, குரு அந்த இடத்துல அதான் திருந்திட செய்தி செய்ய செய்தி சொல்றாங்க இல்லையா, திருந்திட செய்தி செய்ய வேண்டும் ஏற்கே என்று சொல்கின்றார்கள். அதுல சொல்றாங்க திருந்திட அதனில் செய்தி செய்திட வேண்டும் ஏற்கே, 28 மடல சொல்றாங்க. அதான் இந்த ஐந்தொழில் செய்யணுங்கிற இச்சையிலிருந்து நீ மாறி திருந்துவதற்காக நான் சில செயல்களை செய்ய வேண்டும், அந்த உபதேசங்களை செய்ய வேண்டும். அந்த உபதேசத்தை சொல்லி ஐந்தொழில் இச்சைய, ஐந்தொழில் பண்ணணுங்கிற இச்சையை அந்த ஆன்மா விடும்படி செய்து விட்டான். அதை விட்டுட்டு அந்த இச்சை நீங்கிட்டுனா அதான் நின்மல துரியம், நின்மல பேருறக்கம், அந்த நிலைதான் ஆன்ம சுத்தி. நின்மல உறக்கத்துக்கு தசகாரியம் எதுவும் கிடையாது, நம்ம சாமியார் சொல்லிட்டாங்க, சிந்தனை உரையில சொல்லியிருக்காரு. ஆகவே ஆன்ம சுத்தி நின்மல பேருறக்கமாகும். வடமொழியில் சொன்னா நின்மல துரியம். அப்புறம் அஞ்சாவது ஒன்னே ஒன்றுதான் இருக்கு, நின்மல துரியாதீதம். அது என்னன்னா சிவபோகம் தான், முடிவான முத்தி நிலை. சிவபோகம்னா அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது, 10வது காரியம் முடிந்தது. அதே மாதிரி அதுக்கு 5வது அவத்தே அதுதான், நின்மல துரியாதீதம், நின்மல உயிர்ப்படங்கள். சரி, இவ்வாறு ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி சொன்னார்கள். இனி சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம் இந்த மூன்றையும் அடுத்தாற்போல சொல்லி சொன்னார்கள். சிவ ரூபம் என்பது என்னவென்றால், அந்த தன்னை மதித்து நிற்கின்றதே ஆன்ம ரூபம் என்ற நிலையில் நிற்கின்றதே, அந்த பசுஞான நிலையிலே நின்மல நனவு நிலையிலே இந்த ஆன்மா நிற்கும் பொழுது அந்த குருமூர்த்தியானவர் சிவபெருமானுடைய முதன்மையை எல்லாம் சுட்டிக்காட்டி அவனால் ஐந்தொழில் பட்டு நீ எத்தனை பிறவிகள் எடுத்து வந்திருக்கின்றா என்று சொல்லும் பொழுது அப்ப சிவபெருமானுடைய மேன்மையை உணர்கின்றதே, சிவபெருமானே பரமபதி, தன்னால் ஒன்றுமில்லைன்னு அந்த பரமபதியா இருக்கின்ற தன்மையை உணர்கின்றதே, அதுவே சிவரூபம். அவன் தலைமையை உணர்ந்தா தன்னுடைய தாழ்வை உணரும், அப்புறம் சிவரூபத்துக்கு அப்புறம் ஆன்ம. இந்த இடத்திலே ஓர் உண்மையை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஞானாசிரியர் இந்த தசகாரிய நூலிலே, ஞானாசிரியர் அம்பலவாண தேசிக சுவாமிகள் தசகாரியங்களை எந்த முறையிலே சொல்கின்றார்கள் என்றால், முதலில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி மூன்றையும் வரையறுக்கின்றார்கள். அப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி என்று வரையறுக்கின்றார்கள். அப்புறம் சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். முதல்ல தத்துவங்களை சார்ந்து வரக்கூடிய ரூப தரிசன சுத்திகளை முடித்து விடுகின்றார்கள். ஆன்மாவை சார்ந்து வரக்கூடிய ரூப தரிசன, அதன் பின்பு சிவத்தை சார்ந்து வரக்கூடிய ரூபம், தரிசனம், யோகம் என்று இவ்வாறு அவர்கள் வரையறுக்கின்றார்கள். ஆனால் இந்த தசகாரியங்கள் நிகழும் பொழுது எப்படி நிகழ்கின்றன என்றால் அது கொஞ்சம் வித்தியாசப்படும். என்னவென்றால், முதலில் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற மூன்று தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் ஆன்ம ரூபம் தான் நிகழ்கின்றது. ஆனால் ஆன்ம ரூபம் முடிந்தவுடன் ஆன்ம தரிசனம் நிகழ்ந்து விடுவதில்லை. சிவஞான சுவாமிகள் பாடியத்திலே சொல்லியிருக்கிறார்கள், ஆன்ம ரூபம் முடிந்த பிறகு சிவரூபம் நிகழ்கின்றது. அதை நாம எப்படி, அதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுக்கின்றோம். ஆன்ம ரூபத்திலே தன்னை மதித்து நிற்கின்றது ஆன்மா, அப்புறம் சிவபெருமானின் தலைமையை நீ உன்ன மதிச்சு இது தெரியாதடா, முத்திக்கு இடையூறா போயிரும், நீ சிவபெருமானுடைய தலைமைப்பாட்டினை உணர்வாயாக அப்படின்னு அவன் அவனுடைய ஐந்தொழில் செய்கின்ற பதித்தன்மையினை உணர்த்தி இப்போது உன்னை காத்திருக்கின்றான் என்று குருவானவர் உணர்த்தும் போது சிவபெருமானின் மேன்மையினை, எல்லா தலைமையும் அவனுக்குத்தான் என்று அந்த ஆன்மா உணர்கின்றதே, அந்த உணர்ச்சி சிவரூபம். அவன் மேன்மையை உணரும் பொழுது தன்னுடைய தாழ்வை உணர்கின்றது. அவன் இல்லாமல் எனக்கு என்ன இருக்கின்றது, எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்று தன்னுடைய தாழ்வை உணர்கின்றதே, அதுதான் ஆன்ம தரிசனம். ஆகவே ஆன்ம தரிசனம், ஆன்மா அறிவித்தாலன்றி நான் அறியாதவன் என்று தன் இயல்பை உணர்தல் ஆன்ம தரிசனம். அது சிவபெருமானின் மேன்மையை உணரும்போதுதான் அது நிகழும். ஆகவே சிவரூபம் முடிந்துதான் ஆன்ம தரிசனம் நிகழும் என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். பிறகு என்ன நிகழ்கின்றது என்றால் சிவதரிசனம் நிகழ்கின்றது. சிவதரிசனம் அதான், அதாவது அருளின் மேன்மையை உணர்ந்து அந்த அருளின்றி தனக்கு செயலில்லை என்று அறிந்து கொண்ட ஆன்மா அந்த அருளையே துணையாக கொள்கின்றது. அந்த அருள் எதை காட்டும், சிவத்தை தான் காட்டும். அருள் வந்து உலகத்தை காட்டுமா, காட்டாது, சிவத்தை தான் காட்டும். திருவருளையே சார்பாக கொள்கின்றான், சிவத்தை தரிசிக்கின்றான், அந்த சிவ தரிசனம் நிகழ்கின்றது. எனவே ஆன்ம தரிசனத்துக்கு பிறகு சிவ தரிசனம், ஆன்ம சுத்தி இல்ல, அது பின்னாலதான் வரும். ஆசிரியர் இங்கு சொல்லும் போது அந்த ஆன்ம ரூபம் தரிசனம் சுத்தி அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அது அந்த ஆன்மாவை பற்றிய ரூபம் தரிசன சுத்தியை முடிச்சுட்டு அப்புறம் சிவரூபம் போகுமோ அந்த முறைப்படி போயிருக்கின்றார்கள். ஆனால் நிகழும் பொழுது எப்படி நிகழ்கின்றது என்றால், ரூபம் முடிந்த பிறகு சிவரூபம் நிற்கின்ற அந்த ஆன்ம ரூபத்துக்கு பிறகு சிவத்தின் தலைமையை உணர்கின்ற சிவரூபம், அதன் பிறகு தன் தாழ்மையை உணர்கின்ற ஆன்ம தரிசனம், அருளையே தாரமாக கொண்டு சிவத்தை தரிசிக்கின்ற சிவ தரிசனம். சிவ தரிசனம்னா நிகழ்ந்துதான், அந்த சிவ தரிசனத்துக்கு அப்புறமும் ஆன்ம சுத்தி உடனே வந்துடாது. அந்த தரிசிக்கின்ற சிவத்தோடு ஆன்மா ஒற்றித்து போகும், ஆன்மா ஒன்றி கலந்து விடுதல், அதுதான் எனது சிவயோகம், அதுதான் சிவயோகம். அப்பந்தான் உணரும். சிவரூபத்தில் வந்து அது சிவபெருமானை ஐந்தொழில் செய்யும் பதியாக கண்டு வந்தது சிவரூபத்தில். ஆனால் சிவயோகத்தில் தான் அது சிவபெருமானை முத்தி இன்பம் வழங்கக்கூடிய அந்த சொரூப சிவம். ஆகவே உண்மையில் அவன் வினைப்பலன் ஊட்டுபவன் என்ற நிலை என்பது வெளியே தெரிகின்ற ஒரு நிலைதான். ஆனா அவன் நோக்கமெல்லாம் நமக்கு முத்தி இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே நோக்கம் தான். அந்த ஒரு நோக்கத்தை வச்சுட்டு தான் எனக்கு எல்லா அனுபவத்தையும் சுவாமி கொடுத்துட்டு இருக்காரு. அவன் பேரின்பத்தை வழங்கக்கூடிய பொருள் அல்லவா, கருணை நிறைந்த கருணை கடல் அல்லவா, பரங்கருணை தடங்கடல் அல்லவா என்று அந்த நிலையில்தான் அந்த ஆன்மா உணர்கின்றது.